ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமறைக்காடு திருப்பதிகம் பன்னி நேர் மொழியாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிற்றம்பலம் பூழியர்வோன் வெப்பொழித்த புகழியர்வோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. நம்ம தேவார பதிகத்துக்குள்ள போவோம். இதுல முதல் பாட்டு, பண்ணின் நேர் மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலஞ்சை மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே. இது நீங்கள் பலரும் கேட்டிருக்கக்கூடிய பாட்டு. இந்த திருவருட்செல்வருங்கிற சினிமாவில் கூட இந்த வேதாரண்யத்தில் கதவு திறக்கிற காட்சியை காமிப்பேன். அந்த சமயத்தில் திருநாவுக்கரசர் பாடுறதா இந்த தேவார பாட்டு முதல் பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் தற்கால தமிழில் ஒரு பாட்டு பாடுவாள், தாழ் திறவாய் கதவை தாழ் திறவாய்ன்னு இறைவனை வேண்டுறதை விட்டுட்டு கதவையே வேண்டுற மாதிரி பாடியிருப்பான் அந்த சினிமாவில். அது சினிமா விட்டுருவோம், இப்போ பாட்டுக்கு வருவோம். பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ, அது ஒரு ஃப்ரேஸ். மண்ணினார் வலஞ்சை மறைக்காடரோ, அது இன்னொரு ஃப்ரேஸ். இது ரெண்டும் இறைவனை அட்ரஸ் பண்ணுற ஃப்ரேசஸ். பண்ணிட்டு கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினேன்னு வேண்டுகோள். முதல் அடிக்கு சுருக்கமான பொருள், பார்வதியை ஒரு பாகத்தில் உடையவரே அப்படின்னு அர்த்தம். அந்த பார்வதி எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறதுக்காக பண்ணின் நேர்மொழியாள் அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார். பண்ணின் நேர்மொழியாள் அப்படின்னா பண் அப்படின்னா நமக்கு தெரியும், ராகம் மெலடி இசை அப்படின்னு நமக்கு தெரியும். பண்ணின் நேர்மொழியாள், அந்த உமாதேவியார் பேசுகிற மொழி இருக்க வாக்கு, உமாதேவியாரின் மொழி அப்படி ரொம்ப மெலோடியஸாக மியூசிக்கலாக இருக்குமா, அதுதான் பண்ணின் நேர்மொழியாள். அப்படிப்பட்ட உமையை ஒரு பாகத்தில் உடையவன் உமை பங்கன், அதனால் பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கர் ஓ அப்படிங்கிறார். அந்த ஓ அப்படிங்கிறது தூரக்கு இருக்கிறவளை கூப்பிடுறது, இல்லை ஓலம்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி காப்பாற்றுங்கன்னு வேண்டிக்கிறது, அது மாதிரி ஓ அப்படிங்கிறது. பங்கரே அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக பேசினாக்க பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரே அப்படின்னு எய்தாப்டர் இருக்கிற அட்ரஸ் பண்ணலாம் சுவாமியை. இந்த இடத்துல பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ அப்படிங்கிறது அந்த ஓகாரம் வந்து அது விழி தான், ஆனால் அதில் அருள் புரியுங்கோங்கிற ரெக்வஸ்டோடு இருக்கிற விழி அது. மண்ணினார் வலஞ்சை மறைக்காடரோ, மண்ணினார்னா இந்த பூலோகத்தில் இருக்கிற மக்கள், வலஞ்சை வலம் செய்கின்ற அப்படின்னா பிரதட்சிணம் பண்ணி வழிபடுகின்ற, மறைக்காடரோ திருமறைக்காட்டில் உரைகின்ற சிவருமானே அப்படின்னு அர்த்தம். அதனால் மக்கள்லாம் வந்து பிரதட்சிணம் பண்ணி வணங்குகின்ற பெருமானே, திருமறைக்காட்டில் இருக்கின்ற பெருமானே, கண்ணினால் உமை காண, நாங்கள்லாம் உங்களை எங்கள் கண்ணால் தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்கோம், அதனால் கண்ணினால் உமை காண, உங்களை எங்கள் கண்களால் பார்க்கும்படியாக கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே. இந்த கதவை நன்னா திறந்து அருள் புரியுங்க சுவாமி அப்படிங்கிற திண்ணம்னாக்கு உறுதியாக அப்படின்னு அர்த்தம். திண்ணம்னா உறுதி வலிமை அப்படின்லாம் அர்த்தம். அதனால கதவை உறுதியாக திறந்து அருள் செய்யுங்கன்னு என்ன அர்த்தம், கதவை நன்னா திறந்து எங்களுக்கு அருள் புரியுங்கோ அப்படின்னு முதல் பாட்டில் நேரடியாக வேண்டுறார். இப்போ ரெண்டாவது பாட்டு பார்ப்போம். ஈண்டு செஞ்சடை ஆகத்துள் ஈசரோ, மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ, ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும், நீண்ட மாக்கதவின் வலி நீக்குமே. இந்த பதிகம் முழுக்க ஒவ்வொரு பாட்டிலையும் இதே தான் வரும் விண்ணப்பம், சுவாமியோடைய வர்ணனை, அப்படிப்பட்ட சுவாமியே, இப்படிப்பட்டவரே, இப்படிப்பட்டவரே, நீங்கள் எனக்கு இந்த கதவை திறந்து அருள் புரியுங்க, அதான் இந்த பதிகம் முழுக்க அதுதான் வரும். இதில் சில வார்த்தைகள் நமக்கு தெரியாத வார்த்தைகள் இருக்கு. ஈண்டு செஞ்சடை ஆகத்துள் ஈசரோ, இதை வந்து ஆகத்துள் ஈண்டு செஞ்சடை ஈசரோ அப்படின்னு வார்த்தையை கொஞ்சம் இடத்த மாற்றி போட்டு பொருள் கொள்ளணும். ஆகம் அப்படின்னா உடம்பு மேனி, ஈண்டு அப்படின்னாக்க நமக்கு பொதுவாக ஈண்டு அப்படின்னா இங்கே அப்படின்னு தெரியும், இவ்விடம் இங்கே அப்படிங்கிற மாதிரி உண்டு. ஆனால் இந்த இடத்துல ஈண்டுதல் அப்படின்னு ஒரு வெர்ப் இருக்கு, அந்த ஈண்டுதல் அப்படின்னாக்க அப்படி திரண்டு இருக்கிறது, அப்படி கத்தையாக இருக்கிறது அப்படி. அதனால் ஈண்டு செஞ்சடை அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு கொத்து கொத்தாக இருக்கிற சடை இல்லைன்னா கத்தையாக இருக்கிற சடைன்னு அர்த்தம், கற்றை செஞ்சடைன்னு அர்த்தம். அப்படி உடம்பு திருமேனியில் கற்றை செஞ்சடையை உடைய ஈசரே அப்படின்னு அர்த்தம் முதல் அடிக்கு. மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ. கார்முகில் நமக்கு தெரியும் கரிய மேகம், கண்டர் அது நமக்கு தெரியும் நீலகண்டர். அதனால நீலகண்டர்ன்னு சொல்றாருன்னா அந்த ரெண்டாவது அடிக்கு அர்த்தம் நமக்கு புரிஞ்சுடுத்து. ஆனால் இந்த வார்த்தைகள் தெரிஞ்சா இன்னும் நல்லா ரசிக்கலாம். அது முறி அப்படின்னாக்க முறித்தல் அப்படின்னா நமக்கு தெரியும் உடைக்கிறது அப்படின்னு தெரியும். முறி அப்படின்னா துண்டுன்னு ஒரு அர்த்தம், பீஸ். அப்போ கார்முகிலின் முறி அப்படின்னாக்க அந்த கரிய மேகத்தோடைய ஒரு துண்டு. அது எப்படி இருக்கு? மூண்ட கார்முகிலின் முறி அப்படிங்கிறார். அந்த சிவனுடைய கழுத்தில் இருக்கிற கரை இருக்கு, ஆலகால விஷம் உண்டதன் கரை, அது ஒரு கரிய மணி போல இருக்கு. ஆனால் அது ஒளி வீசுகிற மணி, அதனால் அதை ஒளி வீசுகின்ற நீலகண்டம் அது. அதனால் நான் சொல்ற மூண்ட கார்முகிலின் முறி அப்படிங்கிறார். மூழுதல்னா நமக்கு தெரியும், சாதாரண தமிழில் சொல்லணும்னா பத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். தீ மூண்டது அப்படிங்கிறோம் இல்லையா, மூழுதல்னா அப்படி ஃபயர் அப்படி பத்தின் எரியிற மாதிரி. அது மாதிரி அந்த கார்முகிகளுடைய முறி, அந்த நீலமேகத்தினுடைய ஒரு துண்டம் அப்படி ஒளி வீசுகின்ற கண்டத்தை உடையவரேன்னு அர்த்தம். அதான் அந்த ரெண்டாவது அடி, மூண்ட கார்முகிலின் முறி கண்டரோ. ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும். சுவாமி நீங்கள் என்ன முன்னாடி உங்களுடைய அடிவனா ஆட்கொண்டு விட்டீர்கள். ஆண்டு கொண்ட நீர்னா ஆட்கொண்ட நீர், என்னை அடிமையாக என்னை பக்தனாக ஏற்றுக்கொண்ட நீர், நீரே அருள் செய்திடும். நீங்கள் தான் சுவாமி எனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறார். என்னை உங்கள் அடிமையாக ஏற்றுக்கொண்டீர்கள், அப்படிப்பட்ட என்னை ஆள்கின்ற இறைவனே நீ தான் அருள், நீங்கள் தான் அருள் செய்யணும், நீரே அருள் செய்திடும், நீங்கள் தான் அருள் செய்யணும். என்னது? நீண்ட மாக்கதவின் வலி நீக்குமே. மாக்கதவு, கதவு தெரிஞ்செடுத்து, மாக்கதவுனா பெரிய கதவு, நீண்ட மாக்கதவுனா ரொம்ப காலமாக பூட்டப்பட்டே இருக்கின்ற ரொம்ப அழிவற்ற நீண்ட நீடித்திருக்கின்ற இந்த பெரிய கதவுடைய வலி நீக்குமே. இது பூட்டி வச்சிருக்கு, தாழ் போட்டிருக்கு, இது யாராலும் திறக்க முடியல. அதனால இந்த தாப்பாளுடைய வலிமையை நீக்கி நீங்கள் திறந்து விடுங்க எங்களுக்கு இந்த கதவை அப்படிங்கிறார். அதான் இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ மூணாம் பாட்டுக்கு போவோம். அட்ட மூர்த்தியது ஆகிய அப்பரோ, துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ, பட்டங் கட்டிய சென்னி பரமரோ, சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே. இதெல்லாம் இறைவனுடைய கீர்த்திகளெல்லாம் சொல்லி சுவாமி இந்த கதவை திறந்து விடுங்க. அட்ட மூர்த்தியது ஆகிய அப்பரோ, இந்த இடத்துல அப்பரோ அப்படிங்கிறது சுவாமியை சொல்கிறார். இங்கே அப்பர்னு திருநாவுக்கரசரை நம்ம சொல்லுவோம், ஆனால் இந்த பாட்டில் திருநாவுக்கரசர் சுவாமியை அப்பரே அப்படிங்கிறார். அட்டமூர்த்தியது ஆகிய அப்பரோ, அட்டமூர்த்தினா அஷ்டமூர்த்தங்கள். இது நம்ம பல தேவார பாடல்களில் பார்த்துருக்கோம். இறைவனுடைய தன்மைகள், இறைவனுடைய வடிவங்கள் எல்லாம் வளர்க்குறப்போ அவன் அஷ்டமூர்த்தமாக இருக்கிறான்னு சொல்கிறது அதில் ஒன்று. அந்த அஷ்டமூர்த்தம் என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம், அது பஞ்சபூதங்கள், இரு சுடர்கள், ஆத்மா அப்படிங்கிற எட்டு விஷயங்கள், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படின்னு அந்த பஞ்சபூதங்கள், அப்புறம் சூரிய சந்திரர்கள், அப்புறம் இயமானன் அப்படின்னு பாட்டில் வரும் உயிர். அதனால இந்த எட்டு விஷயங்களாக இருக்கிறவர் அந்த சிவருமன். அப்பரோ அப்படின்னா அப்பர்னா எல்லாருக்கும் அம்மை அன்னையும் அத்தனுமாக இருக்கிறான், தாயும் தந்தையுமா இருக்கிறான் சிவருமன். அதனால அவனை இந்த எட்டு உருவங்களை உடைய, எட்டு அஷ்டமூர்த்தங்களை உடைய எம் தந்தையே அப்படின்னு அவர் சுவாமியை வேண்டுறார். துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ, இதில் சுவண்டர்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, அது வேற பாட்டிலையும் வரும். துட்டர் வான்புறம் சுட்ட சுவண்டரோ, இந்த முதல் மூணு வார்த்தை தெரிஞ்சிடும். துட்டர்னா துஷ்டர், துஷ்டர்களுடைய வான்புறம். வான்புறம்னாக்க வான் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. வானத்தில் வானத்துக்கும் வான் அப்படின்னு சொல்லுவோம், அழகு அப்படிங்கிறதுக்கும் வான்னு சொல்லுவோம், பெரிய பெருமை அப்படிலாம் சொல்றதுக்கும் வான்னு சொல்லுவோம். அதனால இந்த வான்புறம்னாக்க வானத்தில் தெரிந்த புறங்கள், இல்லைனா பெரிய கோட்டைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது இந்த முப்புறங்கள் எரிச்சதை பற்றி சொல்றார். இந்த துஷ்டர்கள்ங்கிறது அந்த முப்புறங்கள்ல இருந்து அசுரர்கள். அந்த துஷ்டர்களான அசுரர்களுடைய மூன்று பெரிய கோட்டைகளை சுட்டு எரிச்ச சுவண்டரோ. சுவண்டர் அப்படிங்கிற வார்த்தை புதிய வார்த்தை, ரொம்ப அரிதாக வர்ற வார்த்தை தேவாரத்தில். சுவண்டு அப்படின்னாக்க பொருத்தம், தகுதி அப்படின்னு ஒரு அர்த்தம். சுவண்டர்னா தகுதி உடையவரே அப்படின்னா அந்த முப்புறங்களை எரித்த தகுதி உடையவரே அப்படின்னு அர்த்தம். சுருக்கமாக சொன்னால் நீங்கள் ரொம்ப பெரியவர், இந்த முப்புறங்களை எரித்தவர் அப்படின்னு அர்த்தம். மூணாவது அடி, பட்டம் கட்டிய சென்னி பரமரோ. பலரும் தெரியாமல் இருக்கலாம், இப்போ அந்த காலத்துலலாம் ரொம்ப கல்விமான்களுக்கு அப்படி நெத்தியில் ஒரு பட்டம் கட்டிக்குவாள், அது வந்து அவளுடைய மார்க் ஆஃப் நாலெட்ஜ், மார்க் ஆஃப் லேர்னிங். அதுமாரி அதனால தான் இன்றைக்கும் நம்ம டிகிரி சர்டிஃபிகேட்லாம் பட்டம் அப்படிங்கிறோம், பட்டதாரிங்கிறோம், அதெல்லாம் சொல்கிறோமே பேச்சில். அதுக்கு பழமையாக இருக்கிறது அந்த காலத்தில் பழக்கம் என்னென்னா, நெத்தியில் ஒரு பட்டம் கட்டிக்குவான் அவருடைய கல்வியின் அடையாளமாக. அதான் அங்கே சொல்கிறார், பட்டம் கட்டிய சென்னி பரம்பரம் அப்படின்னா சென்னின்னா தலை, அதனால் நெத்தியில். அப்படி நெத்தியில் அந்த ஒரு கல்வி கடையாளமாக, அறிவு கடையாளமாக ஒரு தகடு கட்டின் இருக்கிறவரே அப்படின்னு அர்த்தம். பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே, சீக்கிரமாக இந்த கதவை திறந்து விடுங்கோ. சட்டை அப்படிங்கிறது இன்னைக்கு பேச்சில் இருக்கு, சட்டுன்னு வா சட்டுன்னு தர அப்படி சொல்கிறோம் இல்லையா, இதை சட்டுன்னு எடு சீக்கிரமாக எடுக்கிறது. சட்டை கதவம் திறப்பிம்மினே, சீக்கிரம் இந்த கதவை திறங்க சுவாமி அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு நாலாம் பாட்டு, அரிய நான்மறை ஓதிய நாவரோ பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ விரிகொள் கோவண ஆடை விருத்தரோ பெரிய வான்கதவம் பிரிவிக்கவே. இதுலேயும் இறைவன அரிய நான்மறை ஓதிய நாவரோ, அரிய அரியனா ரொம்ப அரியதான, மிகவும் மிகவும் சிறப்புடைய நான்மறை நாலு வேதங்களை ஓதிய நாவரோ, ஓதிய நாவினை உடையவரே அப்படின்னு சுவாமி சொல்கிறார். இது நம்ம பல தேவார பாடல்களில் பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அது இந்த வேதங்கள் எல்லாம் பாடி அருளியவர் சிவபெருமா இல்லையா. வேதங்கள் எங்கேருந்து வந்தது, யார் நம்ம எங்கேருந்து வேதங்கள் வந்தது அப்படின்னா, வேதங்களை அருளியவர் சிவபெருமா. அதனால் அந்த வேதங்கள் சிவபெருமானால் பாடப்படுகின்றன அப்படின்னு அங்கங்கே பாடல்களில் வரும். மறை பாடுவார் வேதம் ஓதியவர் அப்படின்லாம் வரும், வேதம் ஓதி வெண்ணுல் புண்டு அப்படின்னு திருப்பயணத்தில் ஒரு பாட்டில் வரும். அதனால் இறைவன் வந்து வேதங்களை ஓதுகின்றான். அதனால் அரிய நான்மறை ஓதிய நாவரோ அப்படின்னு இறைவனை சொல்கிறாருங்க. பெரிய வான்புறம் சுட்ட சுவண்டரோ, இந்த முன்னாடி பாட்டில் வந்து அந்த சுவண்டருங்கையும் வந்திருக்கு பாருங்க. இந்த பெரிய வானத்தில் தெரிகின்ற இந்த மூன்று கோட்டைகளை எரித்த தகுதியுடையவரே. விரிகொள் கோவண ஆடை விருத்தரோ, இது சுவாமி கோவண ஆடை அணிந்திருப்பார் அப்படிங்கிறது பல பாடல்களில் வரும். பொன்னார் பெண்ணின் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன், அதுலேயும் வரும் கீழார கோவணமும் அப்படின்னு வரும். அதனால் இந்த கோவணம் இறைவன் அணிந்திருப்பான். அதனால் விருத்தன் அப்படின்னா விருத்தரோ அப்படின்னாக்கா அது விருத்தன் அர்த்தம். அது விருத்தம்னா நமக்கு தெரியும், வயசானது முதுமையானது பழையதுன்னு அர்த்தம். விருத்தன் விருத்தரோ அப்படின்னா விருத்தர்னாக்க ரொம்ப பழமையானவர், எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் மூத்தவர் அவர் சிவருமா. அப்படி ஒன்று அவர் கோவண ஆடை அணிந்திருக்கிறார். அது விரிகோள் கோவண ஆடைன்னா விரிந்திருக்கின்ற கோவண ஆடைன்னு அர்த்தம். அது என்ன சுவாமி என்ன கோவண ஆடை அணிந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். முன்னாடி சொல்லியிருக்கோம், தேவார பாடல்கள் நேரடியாக மேலெழுந்த வாரியாக பொருள் வார்த்தைகளுக்கு பொருள் புரிஞ்சுட்டு பாட்டை புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று அந்த ஒவ்வொன்றும் இறைவனுடைய வடிவத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கும். அது எல்லாத்துக்கும் தத்துவ விளக்கங்கள் உண்டு, காரணங்கள் உண்டு. அவர் இந்த விஷத்தை உண்டது நீலகண்டம் இருக்கு, அது அவருடைய பரம கருணை பரம ஆற்றல் அதெல்லாம் காட்டுறது. அது மாதிரி சந்திரனை தலையில் அணிந்திருக்கிறார், அது அவருடைய கருணையை காட்டுறது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. அது மாதிரி இங்கே கோவண ஆடை அணிந்திருக்கார் சிவபெருமான்னு வர்ணனை வரும் பாடல்களில். அப்படிலாம் சொல்லி பெரிய வான் கதவம் பிரிவிக்கவே, இந்த பெரிய கதவு இருக்குங்க, இது எங்களால் திறக்க முடியாது, நீங்கள் திறந்து அருள் புரியுங்கோ அப்படின்னு வேண்டுறார் சுவாமியை. இதுதான் நாலாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ அஞ்சாம் பாட்டு, மலையின் நீடிருக்கும் மறைக்காடரோ கலைகள் வந்து இறைஞ்சும் கடல் ஏத்தரோ விலையில் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை நீக்குமே. இதுலையும் ஒவ்வொரு லைனும் மலையில் நீடிருக்கும் மறைக்காடரோ, இந்த மலையில் நீடு இருக்குங்கிறது ரெண்டு விதமாக புரிந்து புரிஞ்சுக்கலாம். மலையில் நீடு இருக்கும்னா கையில் மலையில் இருக்கிறவர்னு ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் மலையினும் நீடு இருக்கும்னாக்க மலை போல அழிவின்றி இருக்கும் திருமறை காட்டில் உறைகின்ற பெருமானே அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த திருமறைக்காடு நிலை பெற்ற புகழுடையது, நீடித்திருப்பது அப்படிங்கிற ஒரு கருத்தில் மலையின் நீடு இருக்கும் மறைக்காடு அப்படிங்கிறார். நமக்கு தெரியும் மலை போல இருக்கான்னா இந்த மலை அசையாது அழியாது அப்படியே இருக்கும் இல்லையா. மற்ற விஷயங்கள்லாம் அது மரமோ செடியோ வீடோ நம்ம என்ன பண்ணாலும் காலத்தில் அழிஞ்சுப்படும், மலையானது அழியாமல் நிற்கும் நீடித்து இருக்கும் அப்படிங்கிறதுனால மலை போல அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு இது, அசையாமல் நிலைத்து இருக்கிறது உறுதியானது அப்படிங்கிற மாதிரி. அதனால் மலையின் நீடு இருக்கும் அப்படின்னா மலை போல மலையினும் நீடு இருக்கும். இன் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சொன்னாக்க ஐந்தாம் வேற்றுமை உருவது, இல் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை உருவாகவும் நம்ம பல இடங்களில் உபயோகிப்போம். ஆனால் இல் இன் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமை விருபாவம் வரும். மலையின் நீடு இருக்கும்னாக்க மலையை விட நீடித்திருக்கும்னு அர்த்தம். மலையை விட நிலையான திருமறை காட்டில் உரைகின்ற சிவருமானே, கலைகள் வந்து இறைஞ்சும் கடல் ஏத்தரும். இந்த கலைகள் வந்து இறைஞ்சும் அப்படின்னாக்க நான் யோசிச்சு பார்த்தேன், கலைகள்லாம் வந்து இறைஞ்சிறதுன்னு என்ன அர்த்தம்? வேதங்கள் வந்து வழிபட்டிருக்கு, அது ஒன்று. ரெண்டாவது கலைகள் அப்படின்னா கலைகள்ங்கிறது கலை வல்லுநர், கலைகளில் கற்றவர்கள், கலைகளுக்கு உண்ண தெய்வங்கள் அப்படின்லாம் எடுத்துட்டு அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து வணங்குகின்ற திரு கடலை உடையவர். கடல் அப்படின்னா கடல் அணிந்த திருவடி. அதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். கடல் அப்படிங்கிறது ஆண்கள் தங்களுடைய காலில் வீரத்துக்கு அடையாளமாக அணிகின்ற ஒரு ஆபரணம். எப்படி பெண்கள் காலில் சதங்கை சலங்கையில் கொலுசெல்லாம் கட்டிக்கிறாள், அது மாதிரி ஆண்கள் காலில் கடல்னு அணிஞ்சிருப்பா, அது நடக்கிறப்ப அது ஒரு ஒலி கொடுக்கும். அதனால் அந்த கலைகள்லாம் வந்து இறைஞ்சுகின்ற கடல் அணிந்த திருவடியை உடையவரே அப்படின்னு சிவபெருமானை வர்ணிக்கிறார். விலையில் மாமணி வண்ண உருவரோ, இந்த இடத்துல விலை இல் அப்படின்னா விலை மதிப்பற்ற, மாமணி ரொம்ப அழகான சிறந்த மணி போன்ற வண்ண உருவரோ, நிறமுடைய உருவத்தை உடையவரே. சிவபெருமான் அப்படி செக்கச்செவல்னு இருப்பார், அதனால அவரை செம்பவளம் போல் மேனி அப்படின்னு சொல்லுவோம். பாட்டிலெல்லாம் வரும், திருவங்கமாலையில் கூட வரும், செம்பவளம் போல் மேனி பிரான்திரம் கண்கால் கான்மீன்களோன்னு வரும். அது மாதிரி அந்த இறைவனுடைய உருவமானது செக்கச்செவல்னு பவளம் போல இருக்கும், ரத்னம் போல இருக்கும். அதனால மாமணி வண்ணம்னா ரொம்ப சிறந்த ரத்னம் போன்ற பவளம் போன்ற ஒளி வீசுகின்ற திரு உருவம் உடையவர். அது எப்படிப்பட்ட மணினா விலையில் மாமணி, விலை மதிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாமணி போன்ற ஒளி உடைய சிவந்த திருமணி உடையவரே. தொலைவிலா கதவம் துணை நீக்குமே. துணை அப்படின்னாக்க நம்ம பொதுவாக இன்னைக்கு பேச்சில் வழக்கத்தில் இருக்கிறது சப்போர்ட் ஹெல்ப் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். ஆனால் துணை அப்படின்னா ரெண்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால கதவம் துணை நீக்குமேனா இந்த ரெண்டு கதவுகளை திறந்து விடுங்கோ. நமக்கு தெரியும் கதவு ரெண்டு பாகமாக இருக்கும். நம்ம கோயில்கள்லாம் பார்த்துருக்கோம், பெரும்பாலான பெரிய கதவுகள்லாம் ரெண்டு ஹாஃப் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பாதி, அந்த பக்கம் ஒரு பாதி, ரெண்டு மூடி நடுப்புற தாப்பா போட்டு பூட்டுவா. அந்த ரெண்டு கதவுகளையும், கதவம் துணைனா ரெண்டு கதவுகள், நீக்குமேனா அது பிரியுங்கோ, திறந்து விடுங்கோ. இது எப்படிப்பட்ட கதவுகள்? தொலைவிலா கதவம். தொலைவுனாக்க அழியறதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, அழிவில்லாத கதவம்னு எடுத்துக்கலாம், முடிவில்லாத தொலைவில்லாதன்னு முடிவில்லாத அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால இந்த சிறந்த எண்ணிக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப பெருமையுடைய இந்த கதவுகளுடைய ரெண்டையும் திறந்து விடுங்கோ. தொலைவு இல்லா கதவம் துணை நீக்குமே, இந்த கதவுகள் ரெண்டையும் திறங்கும் அப்படின்னு வேண்டுற. இதுதான் அந்த அஞ்சாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். ஆறாம் பாட்டு, பூக்கும் தாழை புறணி அருகலாம், ஆக்கும் தன்பொழில் சூழ்மறை காடரோ, ஆர்க்கும் காண்பரியீர் அடிகேள் உமை, நோக்கிக்கான கதவை திறவுமே. தாழை அப்படின்னாக்க தாழம்பு, அந்த செடி இருக்கு இல்லையா, தாழம்பு வர்ற செடி இருக்கு, அதுக்கு தாழைன்னு பேர். அதனால பூக்கும் தாழைனா தாழம்பு பூத்திருக்காங்கெல்லாம். புறணி அப்படின்னாக்க அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற இடத்துக்கு புறணின்னு பேர், வெளியில் இருக்கிற பகுதி, ஊருக்கு வெளியிலலாம் அந்த சோ இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதனால அந்த அந்த புறணி பக்கத்துலலாம் தாழம்புகள் பூத்திருக்கின்றன. அப்படி இதெல்லாம் ஆக்கும் தன்பொழில், இப்படி இவையெல்லாம் இருக்கக்கூடிய குளிர்ந்த சோலைகள் சூழ்ந்த மறைக்காட்டில் இருக்கின்ற சிவருமானே இல்லையா. பூக்கும் தாழை புறணி அருகலாம், ஆக்கும் தன்பொழில் சூழ் மறைக்காடரோ, அப்படிப்பட்ட திருமறைக்காட்டில் இருக்கிறவரே அப்படின்னு அர்த்தம். அது திருமறைக்காடு சுற்றுவர சோலைகள்லாம் இருக்குது, அந்த சோலைகளை சுற்றி அங்கெல்லாம் தாழம்புகள்லாம் பூத்திருக்கு. இந்த புறணி அப்படிங்கிறது கொஞ்சம் அரிய வார்த்தை, சாதாரணமாக வராது. அது நம்ம இதில் போனாக்க இங்கே விளக்கத்தில் கொடுக்குற இந்த நெய்தல் புறவு சுற்றிடம் அப்படிங்கிற இந்த உப்பங்கழியை சுற்றி இருக்கிற இடம்லாம், அப்படி கடலோரத்தில் வைக்கிற இடம் அப்படிங்கிற புறணிங்கிறத, அப்படிப்பட்ட இடத்துல இருக்க சோலைகள் சூழ்ந்த மறைக்காட்டில் இருக்கிற சிவருமானே. ஆர்க்கும் காண்பரியீர், இது ஒரு முக்கியமான ஃப்ரேஸ். எவருக்கும் காண்பதற்கு அறியவரே அப்படின்னா யாராலையும் பார்க்க முடியாதவரேன்னு அர்த்தம் இல்லையா. இந்த கதை நமக்கு தெரியும், திருமாலும் பிரம்மாவும் அடிமுடி தேடின கதையெல்லாம் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக கடவுளை பார்க்கறதுங்கிறது ரொம்ப அரிய விஷயம். இறைவனாக வந்து காட்சி கொடுத்த அளவுலேயே நம்மளால் இறைவனை பார்க்க முடியாது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், ஆர்க்கும் காண்பரியர், யாருக்கும் பார்க்கறதுக்கு சுலபத்தில் பார்க்க முடியாதவரேன்னு அர்த்தம். யாராலையும் சுலபத்தில் பார்க்க முடியாதவரே. அடிகேள், அடிகேள் அப்படின்னாக்க அது வந்து அடிகள் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடிகள்னா சுவாமின்னு அர்த்தம். இந்த தமிழில் ஆதீன பல அங்கங்கே ஆதீனங்களும், தர்மபுரம் ஆதீனங்கள், தர்மபுரம் ஆதீனம், திருவாவூர் ஆதீனம் அப்படிலாம் இருக்கும். அதில் அதில் இருக்க மடாதிபதிகளை அடிகள்னு சொல்லுவாள் இல்லையா. இந்த அதனால் சுவாமிங்கிறது தமிழ் வார்த்தை அடிகள். இந்த அடிகள்ங்கிற வார்த்தை விழியாக வர்றப்போ, விழினாக்க நேரில் இருக்கிற ஒருத்தர் அட்ரஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்படி கூப்பிடுற மாதிரி வர்றப்போ அடிகேள் அப்படின்னு வரும். அதனால் யாருக்கும் ஆர்க்கும் காண்பரியர், யாராலையும் சுலபத்தில் காண முடியாதவரே அடிகேள் சுவாமியே. உமை நோக்கி காண, உங்களை நாங்கள்லாம் எங்கள் கண்ணால் கண்டு தரிசிக்கிறதுக்கு கதவை திறவுமே, கதவை திறந்து விடுங்கோ. ரொம்ப அற்புதமாக ஒரு முரண் போட்டிருக்காரு இதில். யாராலையும் சுலபமாக பார்க்க முடியாதவரே, உங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு கதவை திறங்கோ அப்படின்னு இந்த ஆறாவது பாட்டில் அவர் கேட்குறார் திருநாவுக்கரசர். ஏழாம் பாட்டுக்கு போவோம். வெந்த வெண்பொடி பூசும் விகிர்தரோ, அந்த மில்லி அணிமறை காடரோ, எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட, இந்த மாக்கதவம் பிணி நீக்குமே. வெந்த வெண்பொடி, இது விபூதியை சொல்கிறார். பொடினா சாம்பல், வெண்பொடினா வெள்ளையாக இருக்கிற சாம்பல், வெந்த வெண்பொடினா நன்னா சுடப்பட்டு நன்றாக எரிந்த சுட்ட சாம்பல் இல்லையா. சாம்பல் நல்லா எரியலைனா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். நல்லா சுட்டு நல்லா சுட்டு எரிஞ்சு போச்சுனாக்கா அது அதில் கருமையெல்லாம் குறைஞ்சி ரொம்ப வெளுமையாக இருக்கும் சாம்பல். அப்படி நன்றாக சுடப்பட்ட திருநீற்றை பூசும் விகிர்தரோ. விகிர்தன் அப்படின்னாக்க நம்ம இந்த இந்த விகிர்தனுங்கிற வார்த்தை அங்கங்கே வரும். விக்ருதா அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தையோட தமிழ் வடிவம் அது விகிர்தன். விகிர்தன்னா மாறுபட்ட செயலினன் அப்படின்னு நூல்களில் விளக்கம் கொடுப்பான். அது என்ன மாறுபட்ட செயலினன்? இறைவனுடைய செயல்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. நம்ம நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிம்பால. அது மாதிரி இறைவனுடைய செயல்களுக்கு காரணமோ விளக்கமோ நம்மளால் காண முடியாது. அதனால் அவனை மாறுபட்ட செயலினன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியாக இந்த விபூதியை பூசின்னு இருக்கிற விகிர்தனே, அந்த மில்லி அது நமக்கு நேரடியாக தெரியும், முடிவற்றவனே. அந்தம்னா முடிவு, எண்டு. அந்த மில்லினா என்றும் இருப்பவனே, சாவு இல்லாதவனேன்னு அர்த்தம். அந்த மில்லி அணி மறைக்காடரோ. அணி அப்படின்னாக்க அழகு. அணி மறைக்காடரோ அப்படின்னா அழகான மறைக்காட்டில் உரைகின்ற சிவருமானே அப்படின்னு சொல்கிறார். எந்தை எம் தந்தையே நீ அடியார் வந்து இறைஞ்சிட, இந்த அடியவர்களாகிய நாங்கள், நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற அடியவர்கள் எல்லாரும், நாங்கள் மட்டும் இல்லை எல்லா அடியார்களும், அடியார்கள்லாம் வந்து எரிஞ்சும்படியாக, அடியார்கள்லாம் வந்து உன்னை வணங்க வழிபடணும், அதுக்காக நாங்கள்லாம் அவளோட காத்துட்டுருக்கோம். அப்படி நாங்கள்லாம் வந்து வழிபடுவதற்காக இந்த மாக்கதவம் பிணி நீக்குமே, இந்த பெரிய கதவுடைய தாப்பாளை திறந்து எங்களை உள்ளே விடுங்கோ அப்படிங்கிறார். அது அந்த ஏழாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். பிணி அப்படின்னாக்க பிணிப்பது இல்லையா. பிணினா நம்ம வந்து ஏதாவது ஒரு வியாதின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம், அவனுக்கு இந்த பிணி வந்திருக்கு அந்த பிணி வந்திருக்குன்னு. ஆனால் பிணி அப்படிங்கிறது நம்மை வந்து பிணிப்பது. பிணிக்கிறதுனா டு பைண்ட், டு டை, டு லாக் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அதனால் இந்த பிணி அப்படிங்கிறது ரெண்டு கதவையும் சேர்த்து ஒரு பூட்டி இருக்கு, அதுதான் இந்த பிணி. அந்த பிணியை நீக்கி கதவை திறந்து விடுங்கோ. அதனால் பிணிப்புகள் அப்படின்னாக்க இந்த பந்தங்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த பந்தங்களுக்கு பிணிப்புகள் அப்படின்னு பேர். அதான் பிறவி பிணி அப்படின்பா, அது ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பிணி அப்படிங்கிறது இந்த தாப்பாள தரங்கோ அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சேர்த்து தாப்பா போட்டிருக்கு, அந்த தாப்பாள திறந்து எங்களுக்கு உள்ளே வந்து உங்களை வழிபடுறதுக்கு அருள் புரியுங்கோ. அதான் எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட, இந்த மாக்கதவும் பிணி நீக்குமே, இந்த இந்த பெரிய கதவுடைய தாப்பாள திறந்து எங்களை உள்ளே விடுங்கோ. அப்போ எட்டாம் பாட்டுக்கு போவோம். ஆறு சூடும் அணிமறை காடரோ, கூறு மாதுமைக்கு ஈந்த குழகரோ, ஏறதேறிய எம்பெருமான் இந்த மாறிலா கதவம் வலி நீக்குமே. இதெல்லாம் நேரடியாக புரியக்கூடிய வார்த்தைகள். ஆறு சூடும் அணிமறை காடரோ. ஆறு கங்கை, கங்காதரனே, அழகான திரும்ப வேதாரண்யத்தில் இருக்கிற சிவருமானே. கூறு மாது உமைக்கு ஈந்த குழகரோ அர்த்தநாரீஸ்வரனின் அர்த்தம் சுருக்கமா. கூறு மாது உமைக்கு ஈந்த குழகர், மாது உமைனா உமாதேவியார். உமாதேவியாருக்கு ஒரு கூறு தன்னுடைய உடம்புல ஒரு பாகத்தை கொடுத்த ஈந்த கொடுத்த குழகர். குழகர் அப்படின்னாக்க இளைஞன் அர்த்தம். குழகுனா இளமை, குழகன்னா இளைஞன், அதோட அசோசியேட்டட அழகன் அப்படிங்கிறதும் வரும். அதனால இளைஞன் சிவருமான், அது ஞாபகம் வச்சுக்கணும். அவர்களுக்கு என்றும் முதுமையோ இறப்போ பிணிகளோ எதுவும் இல்லாதவர் சிவருமான். அதனால் அவர் என்றும் இளமையோடு இருப்பார். அதனால் உமாதேவிக்கு ஒரு பாகத்தை கொடுத்த இளைஞனே அப்படின்னு சிவருமான் வர்ணிக்கிறார். ஏறது ஏறிய எம்பெருமான், ஏறு அது ஏறியன்னா விருஷப வாகனத்தில் ஏறிக்கின்ற விருஷப வாகனத்தை உடைய எம்பெருமானே, இந்த மாறிலா கதவும் வலி நீக்குமே. மாறு இலா கதவும் அப்படின்னாக்க மாறு அப்படின்னாக்க மாறுபாடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, ஆனால் ஒப்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாறிலா அப்படின்னா மாறு இல்லாதன்னா ஒப்பு இல்லாத, கதவும் வலி நீக்குமே. இந்த ஒப்பற்ற சிறப்புடைய, ஒப்பற்ற பெருமையுடைய, ஒப்பற்ற வலிமையுடைய இந்த கதவுகளுடைய தாப்பாளை திறந்து எங்களுக்கு அருள் பிரிங்கோ. அதான் இந்த எட்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். இப்போ ஒன்பதாம் பாடல், சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ, பன்னி ஏறுகன் தேரும் பரமரோ, அண்ணல் ஆதி அணிமறை காடரோ, திண்ணமா கதவம் திறப்பிம்மினே. இதுவும் ஒன்று ரெண்டு வார்த்தை தெரிஞ்சால் நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ, சுவண்டருங்கிற வார்த்தை முன்னாடியே ரெண்டு மூணு தடவை இந்த பதியத்தில் வந்துடுத்து. சுவண்டர்னாக்க தகுதி உடையவரே இல்லையா, என்ன தகுதி உடையவர், எல்லாராலையும் வழிபடக்கூடிய தகுதி உடையவர், அது மாதிரி. அப்படி சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ, வெண்பொடி முன்னாடி பார்த்துட்டோம், விபூதி திருநீர். சுண்ணம் அப்படின்னாக்க இதே நம்ம பார்த்துருக்கோம், சுண்ணம்னா பவுடர். அந்த காலத்தில் நம்ம அலங்காரத்துக்காக நம்ம போடுறோம் இல்லையா, இது மாதிரி பவுடர் பூசிக்கிறது, சந்தனம் தடவிக்கிறது அப்படிலாம் இருக்க, சென்ட் போட்டுக்கிறது இந்த காலத்தில். அது மாதிரி அந்த காலத்துலேயும் இந்த வாசனை படிகள்லாம் உடம்புல தடவிக்குவா, அதுக்கு சுண்ணம்னு பேர். சுண்ணம்னா பவுடர், இது வாசனை பவுடர், அதுதான் சுண்ணம். சிவருமான் விபூதியை பூசின்னு இருக்கார், எல்லாரும் வாசனை பவுடரை பூசிக்கோ உடம்புல, ஆனால் அதுக்கு மேலே சிவருமான் வாசனை பவுடரை போட்டுக்கிற மாதிரி விபூதியை பூசின்னு இருக்கார் உடம்பு முழுக்க. அதான் சொல்ல, சுண்ணம் போல வெண்பொடி பூசும் சுவண்டரோ, விபூதியை பூசின்னு இருக்கிற தகுதி உடையவரே, பொருத்தமானவரே. பன்னி ஏறுகந்து ஏறும் பரமரோ, இது பன்னி ஏறு அப்படின்னாக்க பண்ணுதல் அப்படின்னா அலங்காரம் பண்ணுறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதனால் பன்னி ஏறு அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட விருஷபம் அப்படின்னு விளக்கத்தில் கொடுக்குறான். அப்படி அலங்கரிக்கப்பட்ட விருஷபத்தின் மேலே ஏறி வருகின்ற பரமனே, அண்ணல், அண்ணல்னா தெரியும் தமிழில் பரவலாக உபயோகிக்கிற வார்த்தை இது, அண்ணல் காந்தியடிகள் அப்படின்னு எல்லாம் பேச்சில் இருக்கும். அண்ணல் அப்படின்னாக்கா இல்லை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு கம்பராமாயணத்து பாட்டெலாம் வரும். அதனால் அண்ணல் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம், பெருமையில் சிறந்தவன் தலைவன் அப்படின்னு அர்த்தம். ஆதி, ஆதினாக்க எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறவன், எல்லாத்துக்கும் முற்பட்டவன். அணி மறைக்காடரும், அழகான மறைக்காட்டில் அழகான வேதாரண்யத்தில் இருக்கிற சிவருமானே. திண்ணமா கதவம் திறப்பிம்மினே, இந்த திண்ணமா கதவம் அப்படிங்கிறது ரெண்டு தான் பிரிக்கலாம்னு எனக்கு தோன்றுறது. திண்ண மா கதவுன்னு எடுத்துனாக்க வலிமையுடைய பெரிய கதவு அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை திண்ணமா கதவம் திறப்பிம்மினே, திண்ணமாக உறுதியாக இந்த கதவை திறந்து அருள் புரியுங்கள், நன்னா திறந்து அருள் புரியுங்கள். முன்னாடி வந்திருக்குது திண்ணமா திறந்து அருள் புரியுமேனு முன்னாடி பாட்டிலையும் வந்திருக்கு. அதனால உறுதியாக இந்த கதவை திறந்து அருள் புரியுங்கோ அப்படின்னு வென்றார்கள். திண்ணமா கதவம் திறந்து அருள் புரியும் திறப்பிம்மினே, திண்ணமா கதவம் திறப்பிம்மினே. திறப்பிம்மினேனாக திறங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, திறக்க செய்யுங்கள்னு அர்த்தம். திறத்தல் திறப்பித்தல் அது வந்து செய்வினை செயப்பாட்டு வினைன்னு தமிழில் உண்டு, இல்லை தன்வினை பிறவினைம்பா இல்லையா, செய்தல் செய்வித்தல். அது மாதிரி இந்த இடத்துல திறத்தல் திறப்பித்தல், திறப்பித்தல்னா திறக்க செய்யறது, திறப்பிம்மினேனா நீங்கள் திறக்க செய்யுங்கோ அப்படின்னு அர்த்தம். திறப்பிம்மின் எல்லா பாட்டிலையும் கடைசியில் வந்து ஏல முடியும், அதை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டும் கடைசியில் ஏன்னு முடியும் பொதுவாக தேவாரத்தில். அது இசையோட பாடுறதுனால அந்த கடைசியில் பாடுறப்ப ஏன்னு அது இழுத்து பாட்டி முடிப்பா இல்லையா, அந்த அதுக்கு ஈற்று அசைன்னு பேர். அதுக்கு சவுண்ட் மீனிங் கிடையாது. அந்த ஏக்கு கடைசியில் வர்ற ஏக்கு பொதுவாக மீனிங் கிடையாது, அது மியூசிக்காக வர்ற ஏ அது பாட்டு கடைசியில். அதனால் திண்ணமா கதவம் திறப்பி மின், அதான் சென்டென்ஸ். அந்த ஏ வந்து எக்ஸ்ட்ரா பாட்டுக்காக. பத்தாம் பாட்டுக்கு போவோம். விண்ணுளார் விரும்பி எதிர்கொள்ளவே மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினை. இதுக்கு நேரடியாக பொருள் புரிஞ்சிடும். விண்ணுளார்னா தேவர்கள், விரும்பி எதிர்கொள்ளவேன அவெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு வரவேற்கிறான். அப்படி நடக்கும்படியாக மண்ணுளார் வணங்கும் மறைக்காடரோ, பூலோகத்தில் இருக்கிற மக்கள்லாம் சென்று வழிபடுகின்ற வேதாரண்யத்தில் இருக்கிற சிவருமானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூலோகத்தில் மண்ணுளார் பூமியில் இருக்கிற மக்கள்லாம் வணங்கும் மறைக்காடர், அவர்கள்லாம் போய் வழிபடுகின்ற சுவாமி சிவருமான். அப்படி வழிபடுறவர்கள்லாம் எப்படி என்ன அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற, அப்படி வழிபடுறவர்களை தேவர்கள்லாம் விரும்பி வரவேற்பார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மறைக்காடுற வழிபடுறவர்கள் விண்ணுலகத்தில் இன்புற்று இருப்பார்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வேதாரண்யத்தில் இருக்கிற சிவருமானே, கண்ணினால் உமை காண, நாங்களாம் எங்கள் கண்களால் உங்களை தரிசனம் கண்டு தரிசிக்கணும், அதற்காக கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே, இந்த கதவை நன்னா திறந்து அருள் செய்யுங்கள். எளிமையான பாட்டு. 11 பாட்டுக்கு போவோம். திருநாவுக்கரசர் பதியங்களில் பொதுவாக 10 பாட்டு தான் இருக்கும். திருஞான சம்பந்தர் பதியங்களில் 11 பாட்டு இருக்கும். 10 பாட்டு பாடி 11 பாட்டு திருக்கடைக்காப்பா வந்து, நான் இந்த சிறுகாயில் அவதரித்த திருஞான சம்பந்தனாகிய நான் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த சுவாமி மேலே பாடின பதிகம், இதை பாடுற வாழ்க்கை இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் தேவார பதிய பாடல்கள் கடைசியில் 11 பாட்டில் பாடுவார். திருநாவுக்கரசர் பதியங்களில் 10 பாட்டு தான் பாடுவார். அந்த 10வது பாட்டில் இது மாதிரி பலன்லாம் பொதுவாக அதுவும் சொல்ல மாட்டார். பதியத்தில் இருக்கிற எல்லா பாட்டு மாதிரி தான் 10வது பாட்டும் இருக்கும். இந்த பதியத்தில் 10 பாட்டு பாடிட்டார். அவர் பாடிட்டே போயின்ட்டுருக்கார். முதல் பாட்டு, ரெண்டாம் பாட்டு, மூணாம் பாட்டு, எட்டாம் பாட்டு, ஒன்பதாம் பாட்டு, 10வது பாட்டுக்கும் வந்துட்டார். 10வது பாட்டும் பாடிட்டார். கதவை இன்னும் திறந்துக்கல இல்லையா? கதவை திறந்துட்டாக்க அவர் கதவை திறங்கோ திறங்கோன்னு வேண்டுவாரா எல்லா பாட்டிலையும்? இப்போ 4வது பாட்டில் கதவை திறந்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ 5வது பாட்டில் வந்து அவர் கதவை திறந்த அருள் புரியுங்கன்னு வேண்டிக்கு வர மாட்டார். ஏன்னா நம்ம கேட்டது நடந்தாச்சு. அதுக்கப்புறம் பதியத்தை பாடுவார், இறைவனுடைய கருணையை பாடுவார், அதெல்லாம் பாடுவார். ஆனால் கதவை திறங்கோன்னு ரெக்வஸ்ட் இருக்காது அதுக்கப்புறம். ஏன்னா கதவு ரெக்வஸ்டோட இது நடந்துடுத்த அருள் புரிஞ்சாச்சு அங்கே. ஆனால் இந்த இடத்துல அவர் 10வது பாட்டும் பாடிட்டார், கதவு திறக்கலை. திருநாவுக்கரசருக்கு ரொம்ப மனசில் ரொம்ப, என்னடா நம்ம இப்படி உருகி உருகி பாடின்னு இருக்கோம், நம்ம இப்படி சிவருமான் இப்படி நம்ம கருணை காட்ட மாட்டேங்கிறாருன்னு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரே ஏக்கம். அந்த உணர்ச்சி வசத்தில் 11வது பாட்டு பாடுறார். அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்று இளீர் எம்பெருமானீரே, சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே. அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் அப்படிங்கிறது ராவணனை பற்றின குறிப்பது. நம்ம பல தேவார பதியங்களில் பார்க்குறோம். சம்பந்தர் பதியத்தில் வரும், திருநாவுக்கரசர் பதியத்துலையும் வரும். ராவணன் ரொம்ப, அவன் இல்லாத திருநாவுக்கரசர் தேவார பதியம் எல்லாத்துலேயும் அவன் இருப்பான் கிட்டத்தட்ட. சம்பந்தர் தேவார பதியம் எல்லாத்தையும் ராவணன் இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு பாட்டில். அதுமாரி இந்த பாட்டில் இருக்கான் அவன். ராவணன் என்ன பண்ணா, கைலை மலையை தூக்கினான். அப்போ சிவருமான் தன் கால் கட்டவரில் லேசாக ஊனினார். மலை கீழே அவன் நசுங்கப்பட்டான். பல காலம் அழுதான் தொழுதான். கடைசியில் இறைவனை போற்றி பாடினான். அப்புறம் இறைவன் அவனுக்கு இறங்கி அருள் புரிந்தார். அவனுக்கு நீண்ட ஆயுள், நீண்ட ஒரு வாழ் எல்லாம் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல திருநாவுக்கரசு எப்படி அதை இதை சுற்றுறாருன்னா, ராவணனை அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர், அந்த ராவணனை விரலை வச்சு நசுக்கினீரே நீர், அப்படிப்பட்ட நீங்கள் இரக்கம் ஒன்று இல்லீர் எம்பெருமானீரே, எம்பெருமானே இரக்கம் ஒன்று இல்லீர் அப்படிங்கிற, இரக்கம் ஒன்று இல்லீர் அப்படின்னா இரக்கம் ஒன்றும் இல்லீர்னு அர்த்தம். சுரக்கும் புன்னைகள் சூழ் மறைக்காடரோ, அப்படி தேன் சொரிகின்ற புன்னை மரங்கள் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த திருமறை காடில் இருக்கிற சுவாமியே, சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே, சுருக்க இந்த கதவத்தை தர, இந்த கதவை தரங்கோ அப்படிங்கிற. சரக்கன்னா முன்னாடி சட்டன்னு வந்தது இல்லையா, அது மாதிரி இங்கே சரக்க சீக்கிரமா, சரக்க இக்கதவம் திறப்பிமினே, சீக்கிரம் இந்த கதவை திறந்து அருள் புரியுங்கோ அப்படின்னு வேண்டிக்கிறார். இந்த பாட்டு பாடினதுக்கப்புறம் கதவை திறக்கிறது. அப்புறம்தான் சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சம்பந்தரும் தரையில் விழுந்து வணங்குகிறார்கள். அந்த முன்னாடி பெரிய புராணத்தில் வந்த கடைசி பாட்டில் பார்த்தோமே, இன்னைக்கு இந்த டிஸ்கஷனோட முதல்ல பார்த்தோமே பெரிய புராண பாட்டு, அதில் வர்ற விளக்கம் இந்த பாட்டுக்கு அப்புறம் நடக்கிறது. அப்படி இந்த கதவை திறந்ததும் வேத ஒலி, தேவர்களுடைய கரகோஷம், அப்படி எல்லாம் ஒலி, கடல் ஒலியை விட கூட கேட்கறது எல்லாம் அந்த நிகழ்ச்சி இதுக்கப்புறம் நடக்கிறது. இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அப்போ இந்த அளவில் நிறைவு செஞ்சுக்குவோம். திருச்சிற்றம்பலம்.